புலம்பல் எனப்படுவது சொல்ல முடியாத வேதனை அல்லது இழப்பை தாங்கிக் கொண்டிருக்கும் ஒரு நபரிடமிருந்து தேவை நோக்கி எழும்புகிற நீண்டதும் உரத்த சத்தமானதுமான ஒரு கூக்குரல் ஆகும். யோபின் புத்தகத்திலும் சங்கீதங்களிலும் நீங்கள் புலம்பல்களை பார்க்கிறீர்கள். மேலும் வேதாகமத்தில் புலம்பல் எனப்படுகிற ஒரு முழு புத்தகத்தையுமே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது எருசலேமின் அழிவினால் விளைந்த ஆழ்ந்த துன்பத்தையும் வேதனையையும் சொல்ல முடியாத துயர வர்ணனைகளுடன் விவரிக்கிறது. புலம்பல் என்பது நொறுங்கிய இருதயத்தின் ஓலம். அது துயரப்படுகிற யாவருக்கும் தேவன் அருளிய ஈவு ஆகும். பாடம் 24, கண்ணீர். புலம்பல் 3 அதிகாரத்திற்கு உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சாம்பல்களிலிருந்து இன்னும் கூட புகை எழுந்து கொண்டிருந்தது. ஒரு காலத்தில் மிக சிறந்த நகரமாயிருந்த எருசலேமின் இடிபாடுகளுக்கிடையில் தன் பாதையை கண்டுபிடித்து நடந்து கொண்டிருந்த எரேமியா கண்ட காட்சி அவர் இருதயத்தை உடைத்தது. ஒரு காலத்தில் தேவனுடைய ஆசீர்வாத கரத்தின் கீழ் தெளித்தோங்கியிருந்த அந்த நகரம் தற்போது பேய்கள் உலாவும் பட்டணம் போல காட்சியளித்தது. ஐயோ, ஜனம் பெருத்த நகரி தனிமையாக உட்கார்ந்திருக்கிறாளே என்று அவர் புலம்பினார். கலக்கம் மிகுந்த இந்த தருணத்தில் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் கட்டாயமான பணி எரேமியாவுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அவரது ஊழியம் சமயம் மற்றும் சன்மார்க்க ரீதியான சீர்திருத்தங்களை தீவிரமாக செயல்படுத்திய இளம் ராஜாவாகிய யோசியாவின் ஆட்சி காலத்தில் தொடங்கியது. ஆனால் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் மிகவும் மாறுபாடான பாதையை தெரிந்து கொண்டான். தேவனுடைய வார்த்தை தனக்கு வாசித்து காட்டப்பட வேண்டும் என்று அவன் கேட்டான். ஆனால் அதன் பின்பு வேதத்தின் சுருள்களை கத்தியால் அறுத்து அவற்றை நெருப்பில் எரிந்து விட்டான். வேதாகமத்தை எரித்து போட்ட இந்த ராஜாவின் ஆட்சி காலத்தில்தான் தமது ஜனங்களின் மீதான தேவனின் நியாய தீர்ப்பு தொடங்கியது. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமை முற்றுகை போட்டான். அதன் ஜனங்கள் தங்கள் பட்டணத்தை காப்பதற்கு பெரிதும் வெல்லநற்று போன போது அவனது சேனை மிகவும் திறமைசாலிகளான நபர்களை சுற்றி வளைத்து அவர்களை பாபிலோனுக்கு நாடு கடத்தியது. அவர்களில் தானியேல் என்று அழைக்கப்பட்ட வாலிபரும் ஒருவர். அவரது கதைக்கு நாம் பிறகு வருவோம். தேவனுடைய ஜனங்கள் அடுத்தடுத்து 5 வித அழிவுகளை சந்தித்தார்கள். பகைவர் பட்டணத்தை முற்றுகை போட்டார்கள். ஜனங்கள் பட்டினியால் வாடினார்கள். பட்டணம் வீழ்ந்தது. பின்பு அது ஆக்கிரமிக்கப்பட்டது மற்றும் தேவாலயம் அழிக்கப்பட்டது. உயிர் பிழைத்தவர்கள் தங்கள் வீடுகளை இழந்தார்கள். மேலும் அநேகர் பிள்ளைகளையும் கூட இழந்தார்கள். முற்றுகையின் போது மிகவும் இளம் வயதினர் முதலில் பசியினால் மரித்திருக்க வேண்டும். பட்டணம் வீழ்ச்சி அடைந்த போது வளர்ந்து பெரியவர்களான பிள்ளைகளை கொண்ட பெற்றோர் தங்கள் மகன்களும் மகள்களும் நாடு கடத்தப்பட நடத்தி கொண்டு போகப்படுவதைக் கண்டு இனி ஒருபோதும் தாங்கள் தங்கள் பிள்ளைகளை காணப்போவதே இல்லை என்பதை அறிந்து கொடிய வேதனையை அனுபவித்தார்கள். அவள் பிள்ளைகள் சத்ருவுக்கு முன்பாக சிறைப்பட்டு போனார்கள். அவர்களின் துயரம் மிகவும் கொடியதாய் இருந்திருக்க வேண்டும். நாம் நேசிக்கும் ஒன்றின் அல்லது ஒருவரின் இழப்பு சீர்படுத்த முடியாத பெரும் துயரத்தை உண்டாக்கும். அந்த துயரத்தை கடப்பது என்பது மிகவும் வேதனை நிறைந்த ஒரு கட்டமாகும். அது ஒருவேளை உங்களுக்கு மாபெரும் திருப்தியை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அல்லது ஒரு பதவியின் இழப்பாக இருக்கக்கூடும். உங்களுக்கு மாபெரும் சந்தோஷத்தை அளித்திருக்கக்கூடிய ஒன்றை பின்பற்றி செல்ல நீங்கள் கொண்டிருந்த சரீர ஆற்றல் மற்றும் மன உற்சாகம் ஆகியவற்றின் இழப்பாக அது இருக்கலாம். அல்லது இவர் இல்லாவிட்டால் வாழ்க்கை ஒருபோதும் வாழ்க்கையாகவே இருக்காது என்னும் அளவுக்கு உயிராய் நேசிக்கப்படும் ஒரு நபரின் இழப்பாக இருக்கலாம். புலம்பல் ஆகமம் கண்ணீரில் ஊற வைக்கப்பட்ட ஒரு புத்தகம். ராக்காலத்திலே அழுது கொண்டிருக்கிறாள். அவளுடைய கண்ணீர் அவள் கன்னங்களில் வடிகிறது. என் கண்ணே நீராய் சொரிகிறது. தேற்றுகிறவர் என்னை விட்டு தூரமானார். கண்ணீர் சொரிகிறதுனால் என் கண்கள் பூத்து போகிறது. குழந்தைகளும் பாலகரும் நகரத்தின் வீதிகளிலே மூர்ச்சித்து கிடக்கிறார்கள். இப்படியே கண்ணீர் குறிப்புகள் இப்புத்தகம் முழுவதும் தொடர்ந்து காணப்படுகின்றன. ஆத்மாவின் வேதனையால் உடலில் ஏற்படும் நடுக்கத்தின் வெளிப்பாடே கண்ணீராகும். அவை தேவனிடமிருந்து வரும் ஒரு ஈவு. ஏனெனில் அவை உங்களது வேதனைக்கு வடிகாலை திறந்து விடுவதைப் போல் செயல்படுகின்றன. கண்ணீர் சிந்தி அழுவதென்றால் என்னவென்று உணர்ந்திருக்கின்ற ஒரு இரட்சகரை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அணை போட்டு தடுத்து நிறுத்தாமல் உங்கள் கண்ணீரை வழிந்தோட விடுங்கள். புலம்பலானது துயரத்துக்கு வார்த்தை வடிவம் கொடுக்கிறது. அத்துடன் அது துயரப்படுகிறவர்கள் தங்களது இழப்பின் ஒவ்வொரு விவரத்தையும் எவ்வாறு கொட்டி தீர்க்கிறார்கள் என்பதற்கு மாதிரியாகவும் இருக்கிறது. உங்கள் துயரத்தின் இருண்ட மூளை முடுக்குகளின் மேல் தேவனுடைய குணமாக்கும் பிரசன்னத்தை வீச செய்வதன் மூலம் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். உங்களை நேசிக்கிறவர்களின் உதவியை கொண்டு அதை செய்வதால் உங்களுக்கு அது ஆறுதலை தருவதாய் இருக்கும். புலம்பல்களின் புத்தகத்தில் துயருற்ற மக்கள் தேவன் ஏக சக்கராதிபதியாய் இருக்கிறார் என்று விசுவாசித்தார்கள். அவர்கள் துன்பப்பட்ட போது இதற்கும் தேவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அவர்கள் சொல்லவில்லை. ஆனால் அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார் என்றே அவர்கள் சொன்னார்கள். தேவன் அனைத்தின் மீதும் ஆளுகை செய்கிறார் என்று விசுவாசிப்பது நம்மால் பதில் சொல்ல முடியாத கடினமான கேள்விகளை எழுப்புகிறது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் மீது பாடுபட்ட போது அவர் ஏன் என்று கூப்பிட்டு கதறினார். ஆனால் பரலோகம் அவருக்கும் கூட மௌனமாகவே இருந்தது. ஆகவே வேதனை தோய்ந்த ஏன் என்னும் கேள்வி உங்கள் ஆத்மாவிலிருந்து எழும்போது இயேசுவும் அதே இடத்தில் இருந்தார் என்பதையும் அவரும் எந்த ஒரு பதில் வராத நிலையிலும் பிதாவை விசுவாசித்திருக்க வேண்டிய நிலையில் இருந்தார் என்பதையும் நினைவு கூறுங்கள். ஆகையால் தேவனிடத்தில் உங்களுக்கு இருக்கும் மனக்குறையை குறித்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? புலம்பல் 3 கர்த்தருக்கு எதிராக 19 குறைபாடுகள் அல்லது முறையீடுகள் உள்ளன. கர்த்தரை குறிப்பிட்டு கூறும் அவர் என்கிற வார்த்தை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்பட்டுள்ளதை கவனியுங்கள். அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். அவர் தமது கையை எனக்கு விரோதமாகவே நித்தமும் திருப்பினார். அவர் எனக்கு விரோதமாக கொத்தளம் கட்டி கசப்பினாலும் வருத்தத்தினாலும் என்னை வளைந்து கொண்டார். அவர் எனக்கு பதிவிருக்கிற கரடியும் மறைவிடங்களில் தங்குகிற சிங்கமுமாயிருக்கிறார். அது வெறும் தேவன் இவற்றை அனுமதித்தார் என்பது மட்டுமல்ல, மாறாக தேவனே அவற்றை செய்தார், அவதாமே அவற்றை நேரிட பண்ணினார் என்பதாகும். தேவனிடத்தில் ஏற்படுகிற மனக்குறை என்பது அவிசுவாசத்தின் ஒரு வெளிப்பாடு அல்ல, மாறாக உண்மையான விசுவாசத்தின் ஒரு வெளிப்பாடாக இருக்கக்கூடும். புலம்பல் புத்தகத்தில் தேவனுக்கு எதிராக அநேக புகார்களை எழுப்பிய ஜனங்கள் அவர்கள் சந்தித்த துயரம் ஏதோ தற்செயலாய் நிகழ்ந்ததென்று நம்பவில்லை. தங்களுக்கு நேரிட்ட பேரழிவையும் சேர்த்து அனைத்திற்குமே தேவன் ஏக சக்கராதிபதியாயிருக்கிறார் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். அவர்கள் அப்படி நம்பிய காரணத்தினாலேயே தேவனிடத்தில் மனக்குறை கொண்டவர்களாய் போராடினார்கள். உங்கள் வாழ்விலும் ஏதோ ஒரு இடத்தில் நீங்கள் இதே போராட்டத்தை சந்திக்கலாம். மாபெரும் இருளில் இருப்பதாக நீங்கள் உணரலாம். நீங்கள் சிக்குண்டவராகவும் ஒடுக்கப்படுபவராகவும் பயப்படுகிறவராகவும் சோர்வுற்றவராகவும் உணரலாம். அத்துடன் தேவனே உங்களுக்கு விரோதமாக திரும்பிவிட்டார் என்பதாகவும் உங்களுக்கு தோன்றலாம். புலம்பலின் புத்தகம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான மாதிரியை வழங்குகிறது. உங்களது மனக்குறையை நீங்கள் அவரிடம் கொண்டு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு நண்பர் அல்லது ஒரு போதகர் இந்த காரியத்தில் உங்களுக்கு உதவ முடியும். ஆனால் நீங்கள் என்ன உணர்கிறீர்கள் என்பதை பற்றிய உண்மையை தேவனிடம் கூற வேண்டும் என்பதுதான் அதில் மிக முக்கியமான விஷயம். தேவனை பற்றி அவருடைய முதுகுக்கு பின்னால் குறை கூறாதீர்கள். உங்கள் குறைகளை அவரிடத்தில் முகமுகமாய் கூறுங்கள். உங்களது குறைகளை கொட்டி தீர்ப்பதற்கு தேவ சமூகத்தை விட சிறந்த இடம் வேறு இல்லை. துயரங்களை பற்றிய ஒரு புத்தகத்தில் பரலோகத்தை குறித்து மிகப்பெரிய அளவில் விவரிக்கப்பட்டிருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடும். ஆனால் புலம்பல் ஆகமத்தில் பரலோகத்தை பற்றி மிக சிறிதளவே காணப்படுகிறது. ஏன்? தேவனின் இறுதி நோக்கம் நிறைவேறுதல் மிகவும் அற்புதமானது. ஆனால் துயரப்படுகிற ஒரு நபருக்கு அவர் சந்திக்கும் மிக வேதனையான நிலையிலிருந்து மீள்வதுதான் நோக்கமாக இருக்கும். மாறாக பரலோகத்தை பற்றிய சிந்தனை தூரமாகிவிடும். நீங்கள் துயரப்படும் போது இன்றைக்கு இதை நான் எப்படி கடந்து செல்லப் போகிறேன் என்பதுதான் உங்களது முதல் கேள்வியாக இருக்கும். அந்த கேள்விக்கான பதில் பரலோகம் அல்ல, மாறாக தேவனுடைய இரக்கமே ஆகும். இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன், நான் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். மது உண்மை பெரியதாயிருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்மா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். நீங்கள் இன்றைய நாளை கடந்து செல்வதற்கு தேவனுடைய இரக்கம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். மேலும் நாளைக்கு நீங்கள் விழித்தெழும் போது அவரது அன்பும் இரக்கமும் உங்களுக்காக காத்திருக்கும். எந்த நேரத்திலும் நீங்கள் சுமக்கும் பாரத்திற்கு தேவையான தகுந்த பலத்தை கிறிஸ்து உங்களுக்கு தருவார். துயரப்படுகிற ஒரு நபரின் மனதில் அடிக்கடி எழுகின்ற ஒரு கேள்வி எதுவெனில், என் வாழ்வில் தேவன் இப்படி ஒரு வேதனையை கொண்டு வந்து விட்ட பின்பு அவர் என் பக்கம்தான் இருக்கிறார் என்று நான் எப்படி நம்ப முடியும் என்பதுதான். இந்த கேள்விக்கான பதிலானது புருஷன் நான் என்கிற வார்த்தைகளில் இருக்கிறது. இவர் புலம்பல் ஆகமம் 3:1 நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறார். ஆண்டவருடைய சினத்தின் மிலாற்றினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷன் நான். யார் இந்த புருஷன்? புலம்பல் ஆகமத்தில் வரும் புருஷன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தெளிவாக வெளிக்காட்டுகின்றார். அந்த புருஷன், என் ஆத்மாவை சமாதானத்துக்கு தூரமாக்கினீர், சுகத்தை மறந்தேன் என்று சொன்னார். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு, என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்று சொன்னார். அந்த புருஷன், நான் என் ஜனத்தார் யாவருக்கும் பரியாசமும் நித்தம் அவர்கள் கிண்ணற பாடலும் ஆனேன் என்று சொன்னார். இயேசுவை பற்றியோ அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த புருஷன், அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார் என்று சொன்னார். இயேசு சிலுவையிலே தொங்கிய போதும் பூமி முழுவதையும் அந்தகாரம் மூடிக்கொண்டது. அந்த புருஷன், நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜபத்துக்கு வழியை அடைத்து போட்டார் என்று சொன்னார். சிலுவையிலே இயேசுவும், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். இயேசுவின் சிரசில் முள்மூடி தரைக்கப்பட்டு பொந்திய பிலாத்து அவரை ஜனக்கூட்டத்திற்கு முன்பாக காட்சிப்படுத்தி, இதோ இந்த மனுஷன் என்று சொன்னபோது அது எத்தனை அசாதாரணமான ஒன்றாக இருந்திருக்க வேண்டும். இதை சொன்னதன் மூலம் அவர் புலம்பல் 3:1 நிறைவேற்றினார் என்பதை குறித்து அவர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. புலம்பல் ஆகமத்தில் முன்னுரைக்கப்படுபவர் இயேசுவே. தேவகுமாரன் துயரப்படுகிற மனிதனானார். மேலும் அவர் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். இயேசு பாடுகளை அனுபவித்தவரானதால் நமது துன்ப வேளைகளில் நமக்கு அவரால் உதவ முடிகிறது. துயரப்படுகிற ஒரு உலகத்துக்கு துயரப்படுகிற ஓர் இரட்சகர் தேவைப்படுகிறார். ஆனால் அந்த இரட்சகர் துயரங்களை மேற்கொண்ட ஒருவராயும் இருப்பது நமக்கு தேவையாயிருக்கிறது. துயரமே இயேசுவின் முடிவாய் இருக்கவில்லை. அவர் அதை கடந்து வந்து அவரது உயிர்த்தெழுதலின் மூலம் அதன் மீது வெற்றி சிறந்தார். இந்த இரட்சகர் தம்மையே உங்களுக்கு வழங்குகிறார். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்புண்டாகும். ஆம், ஒரு நாள் தேவன் உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார். இதுதான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டது. நீங்கள் பாடுகள் மற்றும் இழப்புகளின் பள்ளத்தாக்கின் வழியே கடந்து செல்லும் போது கிறிஸ்துவை கண்டடையக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். பாடுகளின் பாதையில் நடப்பதென்றால் என்னவென்று இரட்சகர் அறிந்திருக்கிறார். அவருக்கு துயரமும் நன்கு பழக்கமான ஒன்றுதான். நீங்கள் நடந்து செல்ல தெரிந்து கொள்ளவே மாட்டீர்கள் என்பதான எந்த ஒரு பாதையாய் இருப்பினும் இயேசுடன் நெருங்கி வருகிற பாதையாய் இருக்குமானால் அது ஆசீர்வதிக்கப்படும்.